திருவிளையாடல் பாடத்துல இன்றைய பகுதி மாயப்பசுவை வதைத்த படலம் என்பது. மாயப்பசுவை வதைத்த படலம் அப்படின்னு. அப்ப இந்த பசு நாம காணுகிற பசு அல்ல. மாயப்பசுனர் அது என்னது மாயப்பசு அப்படின்னா, இயல்பா நாம வந்து இப்பொழுது பசுமாடு கன்று என்று இப்பதான் ரெண்டு நாள் ஆயிற்று. என்ன கன்றுன்னு சொன்ன காளை கன்று. அதாவது நீங்க பழைய காலத்துல விவசாயிகளுக்கு எல்லாம் என்ன கன்று போடணும்னா காளை கன்று போட்டா மகிழ்ச்சி போடுவாங்க, கிடையிறு கன்று போட்டா மகிழ்ச்சி போட மாட்டாங்க. இப்ப என்ன தெரியுங்களா, காளை கன்று போட்டா கொன்னே போடுறான். ஏன், கிடையறி போட்டா நிறைய பசுமாடு சேரும் பால் கறக்கும். இப்போ அதுவும் இல்லை. இந்த பாலெல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டா, இப்ப இதே தப்பி தவறி பிள்ளைகள் எல்லாம் மாட்டின் இடமாக தோன்றுகிறது சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பால் எல்லாம் பவுடர் வாயிலாக தோன்றுகிறது என்று முடிச்சிருப்போம். ஆமா, மாடுதான் கறந்து அந்ததான் பால் அப்படிங்கறதெல்லாம் தெரிய போறது இல்லை. ஏன்னா அப்படி போட்டு போயிட்டு. ஆகவே பசுங்கிறது என்னன்னா, இது மாயப்பசு. என்ன மாயம்னர், பாண்டி நாட்டில் ஒரு கால எல்லையில சமன் சமயம் ரொம்ப அதிகமான ஆதிக்கமா இருந்தது. அந்த ஆதிக்கத்துல தான் நமக்கு இது கூட நின்ற சீர் நெடுமாறன் சொல்கிற ஒரு பெரிய நாயன்மாரே கொஞ்ச நாள் வரையிலும் சமன் சமயத்தில் இருந்தார் என்றும், ஞான சம்பந்தர் சென்று மங்கையர்க்கரசி யாரும் குலச்சரியாருடைய வேண்டுகோளினாலே சென்று அந்த நீ சமன் சமயத்தை நீக்க சைவத்தில் நிலைநாட்டாள் என்று பெரிய பிராமணர் ரொம்ப அருமையா சொல்லுது. இது ஒரு கட்டம். இன்னும் சில கட்டங்கள்ல பாண்டியன் நல்ல சைவ சமயம் சார்ந்தவனா இருப்பார், நாடும் சமயம் அப்படி இருக்கும். அவர்களை தடுப்பதற்கு கெடுப்பதற்கு சமயங்கள் சூழ்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியில வாழ்ந்தவங்க, மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில வாழ்ந்தவங்க அவ்வப்பொழுது என்னன்னு ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டா, வருமோதாட்டு இருக்கு, என்ன பாண்டி நாடு எல்லாம் ஒரே திருநீரா இருக்கு, எல்லாம் சிவாயனம்னு சொல்றாங்க, அடாடாடா எந்திரிப்பா போய் எல்லாம் அதெல்லாம் மாற்ற பண்ணும் என்று சொன்னிப்பாங்க. அது மாதிரி அமைப்பு. அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்கிறத நம்முடைய ஞானசம்பந்தர் சொன்னார். ஞானசம்பந்தர் மானினியர் வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பாணல் வாயுறு பாலன் இயங்குவன் என்று நீ பரிவெய்தீரில் ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியேனலே என்று சொன்னார். தானமலை அந்த பக்கம் இந்த பொள்ளாச்சி மாதிரி மலைப்பகுதி இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் அங்க இருந்துகிறது. ஏதேனும் உண்டுனா எல்லாரும் சேர்ந்து கூடி ஏதேனும் ஒரு தீங்கு செய்வாங்க. அப்படி வருகின்ற பொழுது பாண்டி நாட்டிலே அந்த அரசனை அடிப்பதற்காக, அந்த அரசனுடைய சமயத்தை எல்லாம் அடிப்பதற்காக எல்லோரும் கூடினார்கள். கூடினா ஒரு பெரிய வேள்வி. இந்த வேள்வியில நன்மை விளைவும் வேள்வி செய்யலாம், தீமை விளைவும் செய்யலாம். அவங்க என்ன செய்யறாங்க, தீமை விளைவதற்காக ஒரு வேள்வி செய்தாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு அசுரன் அப்படியே தோன்றினான். அந்த அசுரன் எந்த வடிவில் தோன்றினான்னு கேட்டா, பசு வடிவில் தோன்றினான். பசு வடிவில் அப்படி தோன்றும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இது ஒலிய ஒளியில காட்டினா தோன்றும் போது அப்படியே இப்படி பல்லு இப்படி எடுத்து எல்லாம் கொம்பு இருக்கிற மாதிரி பார்த்தா அப்படியே ஒரு பூத மாதிரி தோன்றணும். ஆனா அப்படி தோன்றி மேல வரும்போது நாலு காலு வாலு பசுமாடா பார்த்து. ஆகவே ஒரு அசுரன் பசுவாக தோன்றினான். தோன்ற உடனே என்ன வேலை கொடுக்கணும், அதுக்கு என்ன வேலையினர், இந்த மதுரையை அழித்தணும். சரி, இன்னும் உடனே என்ன பண்ணிச்சது, பசு மதுரையை அழிக்கப்படும். ஏன் இந்த பசுவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டா, போன இதுல நாகம் எய்த படலம்னு படிச்சிருக்கணும், அது பாம்பை விட்டாங்க, பாம்பு வாசி அடிச்சு விட்டானுங்க. பசுன்னு விட்டோம்னா இந்திய நாட்டில பசுவுக்கு ரொம்ப மதிப்பு, மதிப்பு. அதனால பசுன்னா யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அதனால பசுவை தோற்று வைக்கலாம்னு. இந்த இடத்துல நம்முடைய பரஞ்சோதி முனிவர் பசுவை பற்றி ஒரு அருமையா சொன்னார். ஆவை ஊறு செய்யார் பழி அஞ்சுவார் அதனை ஏவுவாம். பசு விட்டோம்னு சொன்ன இந்திய நாட்டு மக்கள், அதுவும் குறிப்பா இருக்கிற நம்முடைய நல்ல சமயம் சார்ந்த மக்கள் எல்லாம் பசுன்னு அடாராடா கன்னத்துல போட்டுவாங்களே தவிர அடி கூட அடிக்க மாட்டாங்க என்று சொல்லி பசுவாக விட்டார். இங்கே ஒரு கருத்தை நாம் நினைக்கணும். இது இன்று மட்டுமல்ல, தொல்காப்பியர் காலத்துல அதுக்கு முன்னிருந்த சங்க காலத்தில இருந்து பசுவுக்கு தனி மதிப்பு, பசுவுக்கு தனி மதிப்பு. அதனால தான் என்ன செய்தார்கள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர்னு சொன்னா திடீர்னு போய் தாக்குறதெல்லாம் இப்ப கிடையாது. ஆமா, அவன் எப்ப தூங்குவான், அவன் தெல்ல கல்லெடுத்து போடலாங்கிறதெல்லாம் வீரமே அல்ல, வீரமே அல்ல, கோழைன்னு அர்த்தம். எது வீரம்னா, ஏ உன்னுடைய நாட்டுல இத்தனாம் தேதி இந்த நேரத்துல நாங்கள் படையோடு வருவோம், அன்னைக்கு ஈடு செய் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்படித்தான் வீரமே தவிர சொல்லாம பொதுக்குன்னு போய் குண்டை போட்டுறது, பொதுக்கு போய் அவனை அழிச்சுறதுக்கு பாருங்க என்னமோ அதெல்லாம், இது இவ்வளவு பெரிய மீசையே தேவையில்லை. அதுக்கெல்லாம் இந்த மீசைங்கிறது எதுக்கு வைக்கப்பட்டதுன்னு கேட்டா, ஒரு ஆண்மைக்கும் உண்மைக்கும் எடுத்துக்காட்டு மீசை. இந்த ஒருவனுக்கு என்னுடைய மானம் இழந்து அல்லது என்னுடைய பெருமை குன்றி ஒன்றை செய்ய மாட்டேன் என்பதற்கு அடையாளம் தான் எது, ஜெம்முனது அப்படின்னு சொல்றாங்க சிவம். அதனால இந்த பசு என்னன்னு கேட்டா, அது மாதிரி என்ன சண்டே சொல்லுவாங்க, சரி என்னைக்கு சார்னார், ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு உன்னுடைய நாட்டில் போர் தொடங்கும் என்று சொல்லுவாங்க. எப்ப, ஒரு வாரத்துக்கு முன்ன சொல்லுவாங்க. அவன் தயாராயின், அப்படி தயாராவதற்கு முன்னால் என்ன செய்வாங்க, இதெல்லாம் பொருளாதாரத்துல படிக்க போறோம், தொல்லாப்பி பொருளாதாரத்துல பின்னால வரப்போகுது இல்ல, என்ன செய்வாங்களாம், 4 நாளைக்கு முன்னாலே ராத்திரியாவே பசுமாட்டை ஒட்டு வந்துருவாங்க. ஏன்னாங்க, நாம சண்டை செய்யும் போது நாம ஒருத்த கொடுத்த அடிக்கும் போது ஏதேனும் ஒரு அம்பு பசுமாட்டு மேல விழுந்து இறந்துடக்கூடாது, ஆதலால் அந்த பசுவை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பசுவை வந்து இவங்க திருத்தனமா கொண்டு வராங்க சொல்லும் போது அவன் சும்மா இருப்பானா, எடுத்துக்குவான். அதுதான் அந்த தொடக்கம், போருக்கு தொடக்கமே எதுன்னு, எது தொடக்கம், பசு தான் தொடக்கம் என்று நமக்கு இலக்கண நூல்கள் பேசுகின்றன. அதான் ஆ காத்து ஓம்பல் ஆனா பசு, பசுவினை எந்த விதத்திலையும் நமக்கு 1000 சண்டை இருக்கலாம், 1000 முரண்பாடு இருக்கலாம், 1000 பயமே இருக்கலாம், அதனால ஒரு உயிர் தாக்கப்படக்கூடாது, அதிலும் குறிப்பாக பசு தாக்கக்கூடாது என்று கருதிய அதான் ஆகாத்தோம்பல் என்று சொன்னார் திருவள்ளுவர். சொல்றார் வடிமொழியர், ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில். ஏண்டா இந்த தெருவில் போற ஒரு பசுமாடு தண்ணிக்கு அலையுது, நல்ல மத்தியான வெயில், தண்ணி இருக்கணும்னா மோந்து 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 பாக்குது. உடனே என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு அண்ணன் ஒரு அம்மா கிட்ட போய், அம்மா ஒரு பக்கெட் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு, எதுக்குயா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு வாங்க வச்சு இந்த மாட்டுக்கு வச்சு தண்ணி குடிடா ராஜா குடிடா ராஜான்னு சொல்லப்படாதரான். பசுமாட்டுக்கு கூட, ஏன்னா அப்படியே பசுமாட்டு கூட நிறுத்தம், பசுமாடு அவ்வளவு உயர்ந்தது. ஆவிற்கு நீர் என்று ஒண்ணும் இல்லைங்க, பருத்தி கூட தண்ணி வேணாம், ஒரு பக்கெட் தண்ணி கொடுங்களேன், ஒரு பசுமாட்டு வைக்கலான்னு கேட்கிறேன், பிச்சை எடுத்து வாங்காதே. பசு அந்த மாதிரி உனக்கு தண்ணி தாமனு பட்டதுன்னா, அம்மா ஒரு ஒரு வாளி கொடுங்களேன், ஒரு ஒரு 5 நிமிஷம் வாளிய வாங்க, நீ அடிடா தண்ணிய. எந்த ஒரு அறமும் தன்னுடைய முயற்சியால் செய்த அறமா இருக்கணும். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஊறாம் விட்டு கைய, ஊறாம் விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி இங்க இருக்கணுமே தெரியல. நெய்ய ஊறானது பருமாறது நம்ம மனைவி எப்படி இருக்கும், பொண்டு ஊத்துடி சும்மா பரவாயில்லன்னு. அது மாதிரி செய்யறது அறமே அல்ல, தன்னுடைய முயற்சியினால் வந்த பொருளா இருக்கும். அதனால ஒரு பசுமாட்டுக்கு தண்ணியை கூட ஒருத்தர்கிட்ட தண்ணியரை கேட்டு வாங்கி வைக்க கூடாது. என்ன பண்ணும், வாளிய நீ வாங்கி பைப் எங்க இருக்குன்னு பார்த்து அல்லது குளம் எங்க இருக்குன்னு பார்த்து முண்டு வந்து வை. உன்னுடைய முயற்சியால் செய்கிற அறம் தான் அறம் என்று சொல்லும்போது பசுமாட்டை குறிக்கிறார். இன்னொருத்தர் குறிச்சார், ஆ பயன் குன்றும் அறுதொடிலோர் நூல் மரப்பர் காவலன் காவானியனின் என்றால், ஆ பயன் குன்றும் பசுக்கள் வளராது என்று சொன்னார். ஆகவே பசுவை அவ்வளவு அருமையாக குறித்தார். எனவேதான் இந்த சமணர் என்ன பண்ணாங்கன்னா, பசுவை விட்டாங்க. நம்முடைய பெரிய புராணத்துல சண்டிகேஸ்வரர் வரலாற்றுல ஒரு 4-5 பாடல்கள் சேக்கடார் பெருமான் பசுவை பத்தி அப்படியே குறிச்சிருக்கு. அதனுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் தேவர்கள் வதிகின்ற இடம், உடல் உறுப்புகள் எல்லாம். அது மட்டுமல்ல, அந்த இனத்திலிருந்து தோன்றிய ஒரு காளை தான் நம்முடைய பெருமானுக்கு வாகனமா இருக்கு, பெருமானுக்கு கொடியா இருக்கு. அப்படிப்பட்டதல்லவா பசுக்குலம் என்று சொல்லி எதுக்கு சொல்றாரு? இந்த பசுமாட்டை ரெண்டு அடி அடிச்சு விட்டான், நைய ஒருத்தன் அடிச்சு விட்டான். அதை பார்த்துட்டார் நம்ம சண்டிகேஸ்வரர். அடாரா ஏண்டாப்பாவே அடிக்கிற, ஏண்டாப்பாவே அடிக்கிறேன், போயா அப்படின்னு சொல்லிவிட்டான். இன்னில இருந்து நீ மேய்க்க வேணாம், நான் மேய்க்கிறேன் போன்ட்டு. சரி போயா மேய்ச்சிக்கையா அப்படின்ட்டான். மறுநாள் இருந்து இவர் மேய்க்கிறார். இப்படியாக அந்த வரலாறு தொடங்குது. அப்ப பசுவினுடைய பெருமையை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதே போல திருமூலர்ல எங்கே போகிறார்? திருவாவூர்துறைக்கு அண்மையில் இருக்கிற சாத்தனூர் போகிறார். ஒரே பசு கூட்டம், எல்லாம் கதறுகின்றன. எதை எங்க நின்று கதறினாரு? யாரோ ஒரு ஆள் அப்படியே கிடக்கிறான், சுத்தி சுத்தி கதறது. என்னன்னு பார்த்தார், இறந்துட்டான். தன்னை மேய்ப்பவன் இறந்துட்டான். அடாராடா பசுக்கள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுன்னு சொல்லிவிட்டு தன் கூட்டை வைத்து விட்டு இவன் கூட்டல் உழைஞ்சு அந்த மாதிரி செய்தார் திருமூலர். எனவே பசுவை பற்றி பெரிபுராணத்தில் சொல்லப்படுகின்ற இரண்டு இடங்கள், ஒன்று சண்டிகேஸ்வர வரலாறு, இன்னொன்று திருமூலர் வரலாறு. இப்படி எல்லாம் சொல்லப்படுகின்ற பசு. எனவே இந்த பசு வேடத்தில் விட்டால் நல்லது என்று கருதி பசுவை விட்டாங்க. அந்த பசுவானது இதோ வருகிறது. எப்படி வருது? இந்த மதுரை அழிப்பதற்காக வருகிறதாம். அதை பற்றி தான் ரொம்ப அருமையான இது. மாடமலி மாளிகையில் ஆடு கொடிமான கோடுகளின் ஓடு முயல் குத்தி மிசை கோத்து சேடல் முடியுங்கதிர்கொள் சென்னி வர இந்தூள் ஆட அடியிட்டுணவ அஞ்சீட உயிர்த்தி. இதுதான் கவிஞர் இருக்கிற ஒரு பெரிய அருமை. அது சந்தம்னு பேரு. அந்த பசு எப்படி வருதுன்னு சொன்னாரு, துள்ளி குதிச்சு வருது. பாட்டும் துள்ளணும், பாட்டும் துள்ளணும். அதனால இந்த பாட்டு படிச்சாலே அந்த குதிரை வர்ற மாதிரி இருக்கு, அந்த பசு அப்படி பாஞ்சிட்டு வர மாதிரி தெரியும். அதனால மாடமலி மாளிகையில் ஆடு கொடிமான கோடுகளின் ஓடு முயல் குத்தி மிசை கோத்து. மாட மாடிகள் அப்படியே கொடிகள் எல்லாம் கொட்டி பறக்குதான். இது என்ன பண்ணுதான், அங்கங்க இருக்கிறது குத்துச்சுன்னா அப்படியே அந்த கொடியே கீழே விழுந்துடும். தலை மட்டும் குத்துச்சுன்னா அப்படி பல கொடிகளை குத்தி கொண்டும் பல மாளிகளை அழித்து கொண்டும் வருதான் அந்த பசு. அப்படி வருகின்ற பசு, சேடன் முடி எங்கதிர்கொள் சென்னி வரையும் தூள் ஆட அடியிட்டுளவை அஞ்சியிட உயிர்த்தே. அந்த கால் வைக்கிறது என்ன, ஒவ்வொரு கால் அந்த நிலத்துல வைக்கும் போது இதை தாங்கிட்டு இருக்கிற ஆயுசேடன்கிற அந்த பாம்பு இருக்குது, அது தலையில முட்டுக்கு முட்டுற மாதிரி இருக்கான் அவ்வளவு. எனவே கொம்பினால் மேல் அமைப்பையும் தன்னுடைய கால் வலிமையினால் கீழே இருக்கிற ஆயுசேடனையும் தாக்கி வருகின்ற பசு என்று சொன்ன எப்படி இருக்கும் இந்த பாட்டு? அப்படி இருக்கு, இப்படியாக வருகின்றன என்று சொன்ன. அப்புறம் ஒண்ணு சொன்னார், மரளி வரு மாறன மரப்பசு வழி கொண்டு அரளிவ தடம்பொருளை ஆருடைய மாறன். ரொம்ப கடுமையான கோபத்துக்கு யார சொல்லுவோம்னு கேட்டா யமன சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிற கோபத்துல அதிகமானது திருவள்ளுவர். அதுதான் கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எது நிற்கும் ஆற்றல் அதுவே படை. யமனே வந்தாலும் சரி, அதுவும் கோபிச்சு வந்தாலும் சரி, அது நம் மேலேயே வந்துட்டாலும் சரி, கூற்று தானாவல்ல உடன்று கோபிச்சு மேல் வரினும் சார் மேலேயே பாய் வர்றான் சார் என்ன கூடியதை நிற்கும் ஆற்றல் அதுவே படை. கிடக்கிறாண்டா நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று இருக்கிறதாண்டா படை என்ன யமனாட்டு இருக்குது. ஆமாடா பக்கனு போட்டு போடுறா அது படையா படா போறீங்க. கூற்று உடன்று மேல் வரினும் கூடியதை நிற்கும் ஆற்றல் அதுவே படை. ஒரு படை எப்படி இருக்குங்கிறத போறபோக்கில் சொல்லி வச்சார் முருகா முருகா. அந்த மாதிரி யமன் தான் முக்கியம். இங்கே மரளி வரு மாறன மரப்பசு வடி கொண்டு ஒரு யமனே வர்ற மாதிரி இருக்க அந்த பசுவை கண்டா. இது மாதிரி அந்த மதுரை நோக்கி பாய்ந்து கொண்டே வருகின்றது. அப்படி வருகின்ற பொழுது ஒரு இடம் என்னன்னு போய் அந்த பாண்டியன் பார்த்தான். இது சாதாரண நம்ம ஊர் பசுவெல்லாம் இல்லாது, இது மாயப்பசு, இந்த சமணனுடைய வேலை. இதை வந்து நம்ம எதிர்க்கணும்னு சொன்னா நமக்கு இருக்கிற வலிமை கொஞ்சம் குறைவு. ஏன்னா நீங்க பசு சாதாரண பசுன்னா 1000 பசுவை எடுத்துக்கலாம், இது மாயப்பசுவா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குலதெய்வம் யாரு? சொக்கநாதர் தான். நேரா போனா பெருமானி இப்படி ஒரு முன்ன நாகத்தை அனுப்பிச்சான், இப்ப ஒரு பசு அனுப்பிக்கிறான். இந்த பசுவை நாங்க வந்து கொல்லவும் கூடாது கொல்லவும் முடியாது. ஏன்னா ஒன்று மந்திர வலிமையினால வருது, இன்னொன்று அப்பா பசு அல்லவானர், பசுவா அல்லவானர். அதனால எனவே இது என்ன செய்யறதுன்னு போய் பெருமான்கிட்ட போய் சொன்னலாம். நாத முறையோ பெருமானத்துல விண்ணப்பித்தாரலாம். பெருமானி நீதான் எங்களுக்கு எல்லாம் தலைவன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன்னா தலைவன், எங்களுக்கெல்லாம் தலைவன் நீ. அப்படி இருக்கும்போது இந்த பசு அழிக்க வருது, நீ தான் காக்கணும்பா. நாத முறையோ பொதுவில் மாறி நடமாடும் பாத முறையோ. உன்னுடைய திருவடி விடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஏன் நாங்கெல்லாம் ஆடணும்னா நீ ஆடினாதான் ஆடலாம். ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாத ஆடி, நீ ஆறத நிறுத்தினு நாங்கெல்லாம் நின்று போனோம். அதனால நீதான் என்றும் இங்கி ஆடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற நீ உன்னுடைய திருவடிக்கு இது அழகா. முறையோ பல உயிர்க்கும் அறிவிக்கும் போத முறையோ. நீ இப்படி ஆடுவதனுடைய வாயிலாக ஞானத்தை வழங்குகிறாய், ஞானத்தை வழங்குகிறாய். இறைவனுடைய தொழில் அந்த ஆடுவது எதை குறிக்கிறது? ஐந்தொழிலையும் குறிக்கிறது. அது சித்தாந்தம் அல்லவா. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழிலையும் அந்த நடனம் தான் செய்கிறது. அது எங்க சொல்லியிருக்கு? முன்னோட சொல்லியிருப்பேன். எங்க சொல்லியிருக்கிறது? திருவாசகத்துல முழுமையா சொன்ன இடம் ஒரு இடம், ஒரு இடம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் படைப்பு, போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அதான் அழிப்பு, போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் அதான் அருளல், போற்றி எல்லா உயிர்க்கும் மறைப்புக்கு சொல்லுவார் அல்லவா. போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் அதான் மறைப்பு, மறைப்பு அல்லவா. அல போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் ஈறு அதான் அடிப்பு. இவ்வாறு போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், இப்படி படைத்தும் காத்தும் மறைத்தும் அடித்தும் அருளுகின்ற அந்த பொன்னார் திருவடிதான் உன்னுடைய திருவடி என்றெல்லாம் சொல்ற. அதனால போத முறையோ புனித பூரண புராண வேத முறையோ, புனித பூரண புராண வேத முறையோன்னு. ஏ அப்பா இல்ல, புனிதம்னா தூய்மை, பூரணம்னா நிறைவாக இருக்கிற அல்லவா, நிறைவாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற புராணம் மிக பழமையாக இருக்கிற அல்லவா. இப்படி எல்லாம் இருக்கின்ற வேத முறையோ என விழித்து முறையிட்டார். பார்த்தார் சிவபெருமான், பார்த்தார் சொக்கநாதர் என்ன செய்தார்னாரு. பல்வேறு அவர் வந்து ஒரு ஒரு ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு விதத்தில் இல்லை, எத்தனை விதத்தில் கொடுக்கலாம். இந்த பசுவை அழிக்கணும். இவன் என்ன நினைச்சான்னு கேட்டா, இந்த சமணர்கள் என்ன நினைச்சான்னு கேட்டா, பசுவை விட்டால் இவங்க வந்து அதை அழிக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப அவங்களுக்கு பாரா போற்றுவதற்குரிய பொருள் என்று விட்டார். பெருமான் எப்படி படுத்தாரு, இது பசுவை இவன் கையினால் அழிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்ச அருமையான ஒரு நந்தீஸ்வரர் தங்கிட்ட இருக்கார் நந்தியம் பெருமான். நீ நல்ல அந்த திருவண்ணாமலை காளைன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நல்ல ஒரு காளை வடிவு எடுத்து நேரா போய் நில்லுனர் பார்த்தா இப்ப நந்தியம் பெருமான் எப்படி வந்து நிற்கிறார், ஒரு பெரிய காளை வடிவாக நிற்கிறார். ஏன்னா பசுவை வந்து மக்கள் நம்ம அழிக்க மாட்டோம், நம்ம அழிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் விட்டான். பெருமானுடைய திருவுருளம் வேறமா இல்ல, சரி அப்பா இவங்க எங்க ஆள் அழிக்க மாட்டான், ஆனா உன் பசு தானா அழியும். எப்படி அழியும்? இந்த நந்தி வந்து அப்படி நின்றுதான் நின்னார். பார்த்தா உயரமும் இது பார்த்தேன், வேற ஒண்ணும் செய்யல, ஒண்ணு முட்டுல கட்டுல நின்றுதான். நின்ன உடனே அந்த பசு பார்த்தது, பாழாப்போன அந்த இன்ப உணர்வுங்கிறது எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்க்கும். திருவட்டு தொல்காப்பியர் தான் சொன்னார், இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்று சொன்னார் தொல்காப்பியம். இந்த இன்ப உணர்வுங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தானா இருக்கு? சாதாரண விலங்கு மற்ற எல்லாத்தையும் இருக்குது, பறவைகிறவை எல்லாத்தையும் தான் இருக்குது. ஆனால் அவையெல்லாம் கண்ட இடத்துல கண்டவாறு அந்த இன்பத்தை நுகரும். இவன் ஒருத்தன் தான் யோகியதையா இருந்தான்னு கேள்வி முருகா. இப்ப அதுவும் போயிட்டுது. ஏன் எல்லாம் இருக்கிற திரைப்படங்கள் இருக்கிற நாவல்கள் இருக்க குட்டிச்சோடிச்சு. நேற்று கூட அருமையா தினமணியில எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பாரதி ராஜாவா இளையராஜாவா இருவிதத்தில் என்ன நல்ல தினமணி தலைப்பு எடிட்டோரியல்ல மாணவர் உலகத்தை இரண்டு வகையில் கெடுக்கிறது. யார் சொன்ன? நடிப்புல இருக்கிற அவர் சொன்னார். ஒன்று அரசியல், இன்னொன்று எங்களுடைய திரைப்படம். நாமெல்லாம் சொன்னோம்னா அளவுக்கு அறுப்பு அப்படின்ட்டுருவாங்க. யார் பேசினது? நேற்றைய தினமணியில் அது எடிட்டோரியல்ல மேல ஒரு செய்தி போட்டு கீழே பேசினது யார்? இந்த இளையராஜாவா பாரதிராஜா? அது எனக்கு பேரு தெரியல, பாரதிராஜா. அதனால நாங்க எல்லாம் நிழல், இது திரைப்படத்தில் வரதால் நிழல், இதை நீங்க நம்ப கூடாது. இளைஞர் உலகம், இதை நீங்க ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இந்த மயக்கம் உங்ககிட்ட கூடாது. இன்னொன்னு அரசியல், இதுவும் கூடாது. எல்லாம் தில்லுமுள்ளுகள். எனவே இளைஞர் உலகம் இந்த இரண்டு நின்றும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யார் பேசுனா? ஒரு நடிகர் பேசுன. அதெல்லாம் தினமணி ரொம்ப அதை பாராட்டி போட்டு நேற்றைய இதழ், நேற்றைய இதழ். இதே நாம சொன்னோம்னு சொன்னா இவெல்லாம் தென்னு பூசிட்டு இந்த கீமுல இருக்கிற ஆளப்பா எல்லாம் இவெல்லாம் இந்த நூற்றால் இருக்கவே கூடாதுப்பா, ஆன்பிட் என்று சொல்லுவான். ஆனா நேத்து பேசினது யார்? ஒரு திரைப்பட நடிகர். அதையாவது படிக்கிட்டு இல்ல கூட ஒரு பாராட்டு அவருக்கு எழுத முடிச்சேன். பரவாயில்ல, நீ இந்த துறையில் இருந்துகிட்டு இப்படி எழுதினிய ஐயா, நீ வாழ்கன்னு எழுதணும். நேரம்தான் இல்ல. எனவே இந்த இன்பம் என்பது இருக்குதே, இது வந்து எல்லா உயிர்க்கும். அதனால இந்த நந்தியம் பெருமானே அப்படியே ஒரு காளையாக இருந்து அப்படியே நின்னாராம். நின்ன ஒண்ணு இந்த மாயப்பசு பார்த்தது, ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்து அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். சிவசிவ, ஏன் கமரமாயன் வரப்படாத? வரலாம். யான் நோக்கும் கால் நெல் நோக்கும், நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். திருக்குறளும் வரட்டும். மாடெல்லாம் திருக்குறள் படிச்சது, மாடெல்லாம் கம்பர் படிச்சது. அதனால பார்த்தது, ஒரு முறை பார்த்து ரெண்டு முறை பார்த்தது. ஆனா நந்தியம் பெருமான் என்ன அப்படியே நிக்கிறார், அந்த காளையா நிக்கிறாராம். இது ஒரு முறை இரண்டு முறை பார்த்தது தன்னுடைய வீரியத்தை தானே கைக்கு செத்து போச்சு. எது? மாயப்பசு. மாயப்பசு அவன் என்ன நினைத்து விட்டான்னா, இந்த பசு வடிவில் விட்டால் இவங்க எல்லாம் அந்த பசுவை அடிக்க மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள், எனவே பக்தியா இருக்கிறவங்கன்னு சொல்லிவிட்டான். பெருமான் பார்த்தார், இந்த மக்களுக்கு ஒண்ணு சம்பந்தமே வைக்கல. அதை பத்தி அதே இனத்துல ஒரு காளைய வச்சு அது அதுலயும் அது கூட முட்டுக்கிட்டு எல்லாம் சாக வைக்காம அவனுடைய இந்த ஆண்மையான இருக்கிற அந்த காளையை பார்த்த உடனே இது மயங்கி தனக்கு தானே அழிந்து போயிற்று. இதான் மாயப்பசு பதித்து. அதை பார்த்த உடனே அமலர் எல்லாம் பார்த்தாங்களாம், என்ன எது விட்டாலும் நம்முடைய ஒரு தீமை அங்க போய் பற்றிலேயே பற்றுமா? பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றல்லவா பாடினாங்க. முதல்ல நெருப்பு வைக்கிறதுக்கு மந்திரம் பண்ணி பார்த்தான், போகல. நெருப்பு வச்சு எடுத்துட்டு வாடான், எடுத்து வச்சு பத்து வச்சு ஒரு 9:30 தள்ளி விட்டான். தள்ளி விட்டா எல்லாரும் பார்த்தாரலாம், நெருப்பு நெருப்புனார்கள். ஞானசம்பந்த பெருமான் பார்த்தார், கவலைப்படாதீங்க. ஏன்னர் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. திருவைந்தெழுத்து சேக்கிரார் பெருமான் இரண்டிடங்களில் அறிமுகம் செய்து வைக்கிறார். ரொம்ப அருமையான இடம், ஒரு இடம் இது. இந்த திருமந்திரம் தான் ஆதி மந்திரம் என்று சொன்னார். அப்ப மிக பழமையான மந்திரம் தமிழருக்கு என்று வாய்த்தது எது? திருவைந்தெழுத்து தான். ஆதி மந்திரம் என்று சொன்னார். இன்னொரு இடத்துல சொன்னாரு, இதுதான் தமிழ் மந்திரம் என்று சொன்னார். அந்த இடத்துல நான் சஸ்பென்ஸ்ல வச்சிடுறேன், எங்க சொன்னார்னு சொல்லட்டும். அடுத்த மாசம் சொல்லுவாங்க திருவேந்தலத்தை பற்றி இரண்டு இடம். ஒரு இடம், இதுதான் தமிழருக்கு தொடக்கமான மந்திரம், பழமையான மந்திரம். அதை இந்த இடத்துல சொன்னார் ஞானசம்பந்தர் வரலாற்றுல. இது தமிழ் மந்திரம் என்று சொன்னார். எந்த வரலாற்றில்? அடுத்த மாசம் பார்ப்போம். இப்படி சொன்னார். ஆகவே இந்த மந்திரத்தை ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. இவங்கிட்ட மட்டுமல்ல, இவங்க பார்க்கிற திசையில கூட எந்த தீங்கும் வராதுன்னு. ஆனாலும் நெருப்பு வச்சுட்டான், அது என்ன செய்யணும்னு. பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே மெதுவா போய், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நாட்டில் எந்த மூலையில எந்த முடுக்கில் எந்த ஒரு தகராறு நடந்தாலும் அரசுதான் காரணம். அப்படிப்பட்ட உணர்வு அரசுக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும். நாட்டில் எந்த மூலையில எந்த ஒரு சினிமா நடந்தாலும், சார் கேஸ் எடுப்பு ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப அடாடாடா வாரம் ஒரு தடவை வந்துட்டுனா சரி, எல்லாம் நம்ம அரசு சார் என்று சொல்லணும். எல்லாம் வியாபாரிகள் தாங்க சில்லறை கொடுத்து வாங்கணும்னு சொல்லக்கூடாது. அப்ப தீமை வரும்போது அரசுன்னு சொல்லும்போது, நன்மை வரும்போது அரசுன்னு சொல்லும். நமக்கு இருக்கணும் விசுவாசம், அவங்களுக்கும் விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்கும் அல்லவா, என்ன பண்றது. அதனால இந்த அரசனுக்கு பையவே சென்று பாண்டியர் காய்வேன்னு சொல்லுங்களா. இது ஒண்ணு, இதுல ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க, என்னன்னு கேட்டா, நாவுக்கரசருக்கு நாலு தீங்கு செய்தான் பல்லவன், இந்த பரமாத்மா ஒண்ணுமே பதில் செய்யல இல்லைங்களா, கால வாயில போட்டாச்சு, நஞ்சு கொடுத்தாச்சு, பால் சொல்ல பது யானையை விட்டு கடல சொல்லாச்சு, கடல்ல தூக்கி போட்டாச்சு, பரமசாது ஒண்ணுமே செய்யல. ஆனால் ஞானசம்பந்தர் மடத்துல தீ வச்ச உடனேயே ஒண்ணு இவங்களுக்கு தீங்கு வராவிட்டாலும் உடனே பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார். ஏன், இது அடுத்த மாசம் தான். எனவே இப்படியெல்லாம் அவ்வப்பொழுது தமிழர்கள் செய்த தீங்கினை பெருமான் முன்னின்று காப்புகின்ற அருள் திறம், பல்வாறு திறம், அந்த பல்வேறு திறத்தில் இந்த மாதிரி இந்த பசுவுக்கு ஒரு காலையே வைத்து அதனை கண்டு மோகம் செய்யும்படியாக செய்து அதனால் தன்னைத்தான் அழித்துக் கொண்டது என்பதை சொன்ன சொல்லிவிட்டு, இன்னும் வரலாறு முடியல, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இங்க என்ன செய்கிறார்னு கேட்டா, ஒரு அருமையான பகுதி அதை நாம சொல்லணும். என்ன, நம்ம இப்ப இவங்க எல்லாம் நம்ம கம்பர் விடாமல் நம்ம ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க அல்லவா, அதனால இந்த நந்தி வந்ததே, அந்த நந்தி வந்தவொடனே எப்படி வந்ததுன்னு, நந்தி வருகின்ற பொழுது முன்ன ஒரு பாட்டு, அந்த பசு வந்த போது சொன்னார், நந்தி வந்த போது அங்க எதிரில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது மாட்டுகிட்ட எழுத்துருன்னு வச்சுங்க, அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி போடுமா, கிழக்கு இருக்குதா, மேற்கு இருக்குதா, தெக்க போச்சா, வடக்கு போச்சான்னு தெரியாது. அப்படி பண்ணார். அந்த பாட்டை படிக்கிறேன், கம்பராமாயணம் தானா ஞாபகத்துக்கு வரும். குடக்கது குணக்கது என்ன, குணக்கது குடக்கது என்ன, மேற்கு இருக்கிறது கிழக்கே, கிழக்கு இருக்கிறது மேற்கு, வடக்கது தெற்கது என்ன, தெற்கது வடக்கது என்ன, தெக்க இருக்கிறது வடக்கையும், வடக்கு இருக்கு தெக்கையும் குடிச்சான். முடுக்குறு மறுப்பில் கோத்து முதுகு கீழாக தள்ளும், எடுக்குறு மலையை கால் வேர்த்து என திசை புறத்து வீசும். இப்படியாக அந்த காலை வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பாட்டு பாடு. கிழக்கு பக்கம் இருக்கிறது மேற்கு பக்கம், மேற்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு பக்கம், தெற்கு இருக்கிறது வடக்கு, வடக்கு இருக்கிறது தெற்கு. அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு எங்க இருக்குது, கம்பர்ல இருக்கு. எல்லாம் சஸ்பென்ஸ்ல வைக்க கூடாது அல்லவா, என்ன ஒரே ஐடியா இப்படி வைக்க கூடாது, சொல்லிடுறேன். முதல் நாள் போர், ராமனும் போய் வந்தான். போய் வருகின்ற பொழுது, வரும்போது என்ன பண்ணாங்க, ஓட்டு எண்ணும் போது நம்ம சில பேர் தயார் பண்ற மாதிரி, அந்த அது அப்படி செய்யப்படாது பாவம். ஏன்னா சப்போஸ் மாறி போச்சுன்னா எடுத்த மாலையெல்லாம் போடும். ஏன் எட்டுனது என்ன, முடிவு எண்ணிட்டுமே, ரிசல்ட் சொல்லட்டுமே, அதுக்குள்ள அவசரம். என்னவோ நம்ம நாலஞ்சு பகுதியில் நல்லா இருக்கும்னு, என்ன என்ன இருக்குன்னு மாலை போட முடியும், கடைசி பகுதியில் இன்னொரு ஜெயிச்சிட்டு போவோம் அப்படி சொல்ற. அதனால இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி ராமன் இன்னைக்கு போருக்கு போறான், ராமனை வெற்றி பெற்று வருவான் என்று சொல்லி அவன் அவனும் மாலை வாங்கி கொண்டு வைத்து கொண்டு அதுல நிக்கிறான். இவன் என்ன, முத நாள் பார்த்துட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. எந்த மூஞ்சோட வருவான், இந்த மூஞ்சோட வந்தான், தொங்குன மூஞ்சோட, அதாவது மாலை வச்சிருந்தது, ஒலியும் ஒலியில காட்டலாம், இது எங்க காட்டு போறான், மாலை வச்சிருந்தான். வருவாரு, நல்ல வெற்றியோட வருவார், இந்த மாலை இன்னைக்கு போட்டு மாது பூர்ணமும் எடுத்து மரியாதை எடுத்து, ஆஹா இலங்கைக்கு, இலங்கை அரசி வருக, ராவணனி வருக என்றெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு போலான்னு நினைச்சது. மூஞ்சி தொங்கில வர்றாரு. அவன் பார்த்தான், ஏ அந்த மாலையை பின்னால வைடா, முன்னால காட்டுறான். பூர்ண கும்பலா இருந்தது. அம்மா ஒரு பூர்ணமும் வேணாம், எடுத்துட்டு வீட்டுக்கு போடுங்க, வீட்டுக்கு போடுங்க, தண்ணி இன்னும் கீழே ஊத்திருக்கோம், கீழே ஊத்திருக்கோம். சித்தப்பன் வந்தான், மாலியவான்னு பேர். என்ன தம்பி காலையில போனே இப்படி மூஞ்சி தூங்கி போட்டு வருது என்ன? அப்ப சொல்லுகிறான், போனே போரிலே அவன் ஒரு அம்பு விடுறான். யாரு? ராமன்.
ராமன் ஒவ்வொரு தினமும் இந்த அம்பு விடுறான். அந்த அம்புகள்
கோணத்தின் பாலதேயோ வடக்கதோ தெற்கதோ என்று உணர்ந்திலேன் யானும் இன்னும்.
அம்புகளை விட்டா சரமாரியா? அது கிழக்க போச்சா, மேற்க போச்சா, தெற்க வந்ததா, வடக்க வந்ததுன்னு இன்னும் கூட எனக்கு தெரியல சுவாமி. அப்படி அம்புகள் இருக்குன்னு சொன்ன ஒரு பாட்டு. யாரு? ராவணன் கூற்று. அந்த பாட்டை வச்சுக்கின்ன, கூடக்காது குணக்காது என்ன, குணக்காது கூடக்காது என்ன, வடக்காது தெற்காது என்ன, தெற்காது வடக்காது. இந்த பாட்டு ஞாபகப்படுத்ததான் செய்யும் இல்ல. வல்லேன்னு வச்சுங்க, நம்ம வல்லேன்னு தான் அர்த்தம். அப்படியே உணர்ந்த அந்த பாட்டை இங்கே நமக்கு வைத்தது ஒரு இடம். இனி இன்னும் ஒரே ஒரு செய்தி. இப்பொழுது ஒரு புதிய செய்தி ஒன்று சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் அந்த மாதிரி பாண்டியன் மிகுந்த மகிழ்ச்சியாக மாயமா போயிட்டுது. அப்படி இருக்கும்போது ராமபிரான், ராமன் தன்னுடைய சுக்ரீவன் வாலி எல்லாரோடும் இங்க வராங்க. எங்கே? மதுரை அருகிறார்லாம். எப்ப? சேது பந்தனம் கட்டல, ராமன் அழிக்க போறதுக்காக வர்றவங்க இப்படி மதுரைக்கு வராங்க. அங்க அகத்திய முனிவர் இவரை பார்த்து விட்டு, என்னப்பா நலமா இருக்கியான்? ஆமா. எங்க வந்தேனர்? ராவன் சமகாரம் பண்ணணும், இங்க சுக்கநாத தசமன்ட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப அருமை சுக்கநாத பெருமான், ரொம்ப மூர்த்தி தலம் தீர்த்தம், மூன்றாலும் பெருமை வாய்ந்தது. சில தலங்கள் வந்து ஒன்றுதான் சிறப்பமா இருக்கும். இது தீர்த்த ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம், சிலது தலம் தான் சிறப்புன்னு சொல்லுவோம், சிலது மூர்த்தி தான் சிறப்புன்னு சொல்லுவோம். இங்க மூர்த்தி சுக்கநாதரேப்பா, தீர்த்தம் ஒற்றாமரைப்பா, தலம் இந்த தலம் தான் இருக்கிறதுலே துவாதசாந்த பிரிவில் இருக்கிற இடம். அதனால இங்க இருந்து வழிபாடு செய், எல்லாம் உனக்கு நன்மை ஆகும்னு சொன்னாராம். உடனே போய் சுக்கநாத பெருமானையும் நல்ல வணங்கினார். வணங்கி நிறைய அவர்லாம் அந்த அபிஷேகம் எல்லாம் செய்து வணங்கின உடனே பெருமான் அருள் செய்கிறாராம், சுக்கநாத அருள் செய்கிறாராம் ராமபிரானுக்கு. என்ன? இங்க அந்த பாட்டு மட்டும் படிச்சோம். ரொம்ப அருமையாக சொன்னார். மீண்டு நின் அயோத்தியை, அதுக்கு முன்னாலேயே சொல்லுவோம், இரவி தன் மரபில் வந்த இராம கேள், ராமனி என்ன கேளப்பான்? யமக்கு தென் கீழ் விரவி அதிசையில் போகி விரிகடல் சேது கட்டி. நீ போய் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாலே நீ எல்லாம் கரையெல்லாம் கட்டி கட்டிட்டு போப்பா, இல்லைன்னா எல்லா படைகளும் போகணும், கப்பல்ல போக வேண்டாம் என்று சொல்லி சேது கட்டு என்று சொன்னாராம். கரவிய உள்ள கல்வன் கதிர் முடி பத்தும் சிந்தி, போனா பத்து தலையும் சிதறும்படியாக நீ செய்யலாம், உனக்கு ஆற்றல் நான் கொடுக்கிறேன் போ. இல்ல அரவ மேகலையினாலே அருங்கிரை அழுவம் நீக்கி, ரொம்ப நாளா உன் வருகை எதிர்பார்த்துட்டு இருக்காரே சீதை, அவளை போய் சிறை நின்று மீட்டுக்க, மீட்டுக்கொண்டு மீண்டு நின் அயோத்தியை விரிகடல் உலகம் பண்ணால் ஆண்டினி விருந்து மேனாள். பல ஆண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அயோத்தி மாநகர்ல அரசாயிருக்கு. உங்க அப்பா 40,000 ஆண்டு ஆண்டார், இன்னும் அதுக்கு மேலும் மேலுமாக 1,000,000 ஆண்டுகள் நீ அயோத்தியில ஆண்டு, அதன் பிறகு மேனாள் வைகுண்டம் அடைவாயாக. அதன் பிறகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுடையும் தெய்வத்தில் வைத்து. அதுபோல நீ இங்கே பல ஆண்டுகள் அயோத்தியில வாழ்ந்து ஆட்சி செய்த பிறகு ஸ்ரீ வைகுண்டத்திற்கு செல்வாயாக, வைகுண்டம் அடைவாயாக. இன்று நீ கவலை கொள்ளேல் எனும் அசரீரி கேட்டு, சுக்கநாதரை வணங்கியதனுடைய பயனாக இப்படிப்பட்ட ஒரு வானொலி செய்தியை சுக்கநாதர் அருளினாராம், ராமபிரான் கேட்டாராம். கேட்டு மறைப்பொருள் உரைத்தோன் சொன்ன வண்ணமே இலங்கையை, இவருக்கு ஒரு தெம்பு, பெருமானே அசிரியாமுக்கு அருள் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு நேர எங்க போனார்? இப்ப ராமாயணமே முடிச்சு பட்டாபிஷேகமா போகுது பாருங்க. இதுல திருவிளையாடல் புராணத்தில் ராமாயணம். இப்ப என்ன செய்யணும், அறத்தினை தின்ற பாவி ஆவி தின்று. அறத்தினை தின்ற பாவின்னு யார, ராவன். அவன் எதை தின்னாரு, கற்பழிக்க முடியாது ஒண்ணு செய்யல. பின் இதுவரைக்கும் எது என்ன சாப்பாடு தானே சாப்பிட்டான்னு, இல்லடா கொஞ்ச காலம் அவன் சாப்பாடு சாப்பிடல, அறம்ங்கிறதையே தின்னுட்டான். அறத்தினை தின்ற பாவி ஆவி ஆனையான் செல்வத்திரத்தினை இளவற்றி இந்து என்ன செய்தார், வென்றார். வென்ற உடனே அந்த அரசு இலங்கை அயோத்தி இலங்கை அந்த அரசனை யாரு கொடுத்தார், விபீஷண கொடுத்தார். ஏன் உன்னையே சொன்னார், எனக்கவன் தந்த செல்வத்து இலங்கையும் எல்லாம் எனக்கு நான் தருவன், தந்து உன் ஏவலின் எளிதி நிற்பன் என்று விபீஷன் சொன்னான். அது அண்ணா எனக்கு தந்த இதெல்லாம் நான் வந்து உனக்கு தரேன்னு சொன்னேன். யாரு, கும்பகர்ணன் போய் சொல்றேன், எனக்கு ராமபிரான் பின்னர் தருகிறேன் என்று சொன்னார் இலங்கை எல்லாம், அந்த இலங்கை எனக்கு கூட வேணாம்னா நீ ஆளுனும்னா என்று சொல்லி கும்பகர்ணன் ஏன்னா பெரியண்ணன் கேட்கல, நடனாவது கேட்கணும்னா. விபீஷணன் தங்கமான ஆள், சும்மா துரோகி ரோஹி படாத பாட பட்டிமன்றத்தில் படுது. அதனால எனக்கவன் தந்த இலங்கை செல்வம் எல்லாம் எனக்கு நான் தருவன், கும்பகர்ணனே அண்ணா நீ வச்சு ஏத்துக்க, தந்து உன் ஏவலின் எழுதி நிற்பன் என்றெல்லாம் சொல்லி பாக்கிறேன், வேணாப்பா நீ போ நான் இங்க இருக்கிறேன் அவ்வளவு. அமுதுன்பாய் நஞ்சுன்பாயும் என்றார், நீ வந்து நல்ல ராமபிரானுடைய திருவடி சேர்ந்து நீ அமுதன் சாப்பிட்றப்பா, நான் தான் நஞ்ச சாப்பிட்டுருக்கிறேன், அமுதன் சாப்பிடுவேன் நீ ஏப்பா அந்த நஞ்ச சாப்பிடணும், வேணாண்டா ராஜா நீ போ, நீயாவது நமக்கு எல்லாம் பின்னால இருந்து வார்த்தா இருந்து சொல்லுப்பா இருப்பா, எல்லாரும் போயிட்டா எழுந்த நீ யாருப்பா இறப்பா, நீ யாவது செய்யல. ஆனா நான் ஒரே முடிவுதான், நீர்கோர வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின் என் போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போயேன். ஒரே முடிவு ஒண்ணு, என்னமோடா நல்லதோ கெட்டதோ நம்ம அண்ணா கிட்ட இருந்துட்டோம், நமக்கு அப்பாலாம் ரொம்ப காலமா இல்லை, வளர்த்ததெல்லாம் அண்ணன் தான். இன்னைக்கு கூட நான் போர்க்கோலம் செஞ்சு கூட ஏ கும்பகர்ணா கொஞ்சம் இருற பட்டன் ரெண்டாவது பட்டன் சரியா போடல அப்படின்னு சொல்லி பட்டன் போட்டு விட்டது அண்ணாண்டா அண்ணன் தான். அத ரொம்ப நன்றி அவனுக்கு. போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு நான் வரும்போது இரா தலை கொஞ்சம் களைஞ்சிருக்குது நான் சீவு வர்றேன், ஏ கையில வால் பிடிக்கிறது இப்படி பிடிக்கிற புதுசா இருக்க மாதிரி இப்படி பிடுறா, போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாதங்கு போயின் உங்கள்கிட்ட வரமாட்டேன், ஆனால் நீ வந்துடாத. அருமையான ஒரு இந்த பாச பாச உணர்வு ஒண்ணுது, நீ தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிரியாயின் கார்கோல மேனி யானை கூடுதி கடிதம் என்றான். ஆனா நீயும் சேர்ந்தபடி சேர்ந்துரு ராமண்ணாக்கெல்லாம் அல்ல, ஒரு பக்கம் தமையனுக்காக உடலுக்கு போராட்டம் என்று சொல்ல மாதிரி இந்தியர் சொல்லும் போது இல்ல, இந்த உடல் இந்த மண்ணுக்கு உயிர் இந்த மொழிக்குன்னுமே அந்த உடல் இந்த மண்ணுக்கு நன்றிக்கு கொடுத்தார், உயிரை தன்னுடைய தம்பி கொடுத்தான். விபீஷன் தான் உயிர், விபீஷன் தான் உயிர், கும்பகர்ணன் மாதிரி ஒரு பாத்திரம். ஆகவே அறத்தினை தின்ற பாவி ஆவி தின்று அணையான் செல்வத்திரத்தினை இளவற்றிந்து திரீராமேசம் கண்டு. ரொம்ப அருமையா சொல்ற, போய் வந்த பிறகு உனக்கு ஒரு எண்ணம் வரும், இப்படி எல்லாம் நம்ம நடந்தாலும் ஒரு சிவபூஜை செஞ்சவனே அப்படி அழிச்சிட்டோமேன்னு, நீ திரீராமேசம் கண்டு, ராமன் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் இல்லவா, நீ வழிபாடு செய்து திரீராமேஸ்வரத்துல என்னை வழிபாடு செய்து அந்த பாவத்தையும் போய்க்க இல்ல, அப்படி போய் கொண்டு என்ன செய்யணும், ஆமா திருயிராமேசம் கண்டு கரைப்பாடு மிடத்தினானி அரிச்சித்து கருணை வாங்கி அங்கேயும் போய் அந்த கருணையை பெற்றுக்கொண்டு பற்றிய பழியின் நீந்து இந்திரன் பழியை தீர்த்த வெற்றி கொள் விடையினானை மீளம் வந்து போற்றி. அற்புதமானதம், இப்படி ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்தவன் மீண்டும் இந்த மதுரைக்கு வந்தாராம், ஏனர் முதல் முதல் ஆசீர்வதித்தது நம்முடைய சொக்கநாதர்ந்தவா என்று கருதி மீண்டும் வந்து சொக்கநாதரை வழிபாடு செய்துவிட்டு பிறகுதான் ராமன் தன்னுடைய எங்க போனார். மீளவும் வந்து போற்றி அத்தீரல் அணைய கோதை கற்பினுக்கு அரசியோடும் சுத்திய சடை ராமன் சொன்னகர் அடைந்தான். மீண்டும் தன்னுடைய அயோத்திக்கு சென்றான். எனவே ராமாயண வரலாற்றை இடையிலே இந்த அந்தந்த பகுதிகளை குறித்து வந்து வழிபாடு செய்ய அவருக்கு பெருமான் ஆசீர்வதித்து இப்படி எல்லாம் சென்று இப்படி எல்லாம் செய்க என்று சொல்ல அந்த அருள் பெற்று சென்று செய்து திருராமேஸ்வரத்தில் அந்த பழி நீங்குவதற்காக வழிபாடு செய்தவர் நன்றி உணர்வினால் மீண்டும் இந்த மதுரை வந்து பெருமானை வணங்கி பிறகுதான் தன் அயோத்திக்கு சென்றார். அப்படி செல்ல இந்த பாண்டியனும் தன்னுடைய கால எல்லை எல்லாம் வாழ்ந்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டி தானும் இறை பதவி அடைந்தான். ஆகவே மாயப்பசு வதித்த படத்துல ஒரு பகுதி மாயப்பசு வதித்ததும் இன்னொரு பகுதி ராமனை வதித்து வெற்றி பெற்ற ராமனுக்கு அருள் செய்ததுமான பகுதி இரண்டும் விரிவு தரப்படுகிறது என்பதோடு எண்ணி இப்படி எல்லாம் நமக்கு பெரியபிரான திருவிழாப்பான சிந்தனையை நாம் நினைவு கொள்வதற்கு ஏதுவாக தொழுகாப்பிய சிந்தனையோடு அடுத்து ஒரு அருமையான சிந்தனை. எல்லாருமே வியக்கிறாங்க, எப்படி சார் வந்து அது என்ன இப்படி தொடர்ந்து இப்படி? ஆமாங்க, அப்படி தொடர்ந்து பேசும்போதே இடையில அவர்களுக்கு ஒரு சிற்று இது கொடுத்துருவாங்க, ஆனா மூர்த்தியில் கூடவே இருப்பாங்க. உடனே திருவிழா போனோம், அது எப்படிங்க ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எப்படியோ எல்லாம் அவங்க குருமூர்த்தி நடத்துறாங்க நாம நடத்துறான் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி இந்த பகுதியில ஒரு அருமையான அமைப்பை நாம் பெரும் முன்னியத்தை பெற்றிருக்கிறோம். அது எல்லாம் உள்ள பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் நம்முடைய குருமூர்த்தியுடைய அருளாக்கியினாலே ஒரு இலக்கண அருமையான பழமையான இலக்கண ஒரு சிந்தனை நல்ல சமய நூல்களிலே மிகச்சிறந்த நூலாக இருக்கிற நூல்களில் ஒன்றாக இருக்கிற திருவிழாப்பான சிந்தனை இருந்தையும் இந்த நாளில் நிகழ்த்தும்படியான புண்ணியம் கிடைத்தது. எனவே குருமூர்த்தியுடைய திருவடிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கு எல்லாம் வணக்கத்தை நன்றி தெரிவிக்கிறேன்.